நமக்கு ஒரு மூணு வாரம் தாவீதுடைய வாழ்க்கையின் பயணத்துல ஒரு ஒரு கேப் ஆயிடுச்சு என்னுடைய ஹெல்த் விஷயமாக. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் இந்த அதிசயமான கதை. வாழ்க்கையில என்னதான் கஷ்டமான பாடுதல், என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஒரு சங்கீதம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். சங்கீத புக்கினுடைய அதிசயமே அதான். நம்ம மனசுல நினைக்கிறது எப்படி அந்த சங்கீதத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டிருக்கேன். நான் அநேக டைம் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த சங்கீதம் அந்த புக்கில் இருக்கிற அநேக புத்தகங்கள் எழுதின மனுஷனை ஆண்டவர் மனிதர்களுடைய பல பாடுகளை அனுபவிக்கும்படி அவரை பயன்படுத்தினார், அவரை நடத்தினார்னு பார்க்குறோம். அப்படி ஒரு ப்ராடக்டாக வந்த அந்த மனிதனுடைய அனுபவத்தின் ஒரு விளைவாக வந்தது தான் சங்கீதம். அனுபவபூர்வமாக அவர் பல பாடுகளை அனுபவிச்சதுனால தான் அவர் சங்கீதம் எழுத முடிஞ்சிச்சு. அதனால தான் காலாகாலமாக பரிசுத்தவான்கள் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்தும்படிக்கு ஏற்ற வார்த்தைகள் வந்து அருமையாக சங்கீதத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். எந்த சூழ்நிலை, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோத்தான் சோர்வுல மூழ்கி இருந்தாலும், எவ்வளோத்தான் ஆண்டவரை துதிக்கணுன்ற உயர்ல நன்றியில பெருக்கி இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்றபடி வார்த்தைகள் சங்கீதத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்பர்ஜன் என்ற பிரசங்கி சொல்லியிருக்கிறார், தாவீதுடைய கசப்பான வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் வெளிகொண்டு வந்தது ஒரு வரப்போற எல்லா நூற்றாண்டும் ருசிக்கும்படி ஒரு தேனாக, அந்த கசப்பான வாழ்க்கையில் வந்த தேன் தான் சங்கீதங்கள். நம்ம எல்லாம் ருசித்து அனுபவிக்கும்படி ஒரு தேனாக இருக்குது. ஒருவேளை சவுல் காண்டி தாவீதை எப்படி விரட்டாம இருந்திருந்தார்னா, சபைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த அருமையான பாடல்கள் நம்ம கிடைச்சிருக்க முடியாது. இன்னைக்கு காலையில கூட, இப்ப கூட, ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு அருமையான பாடல்களை பாடுறோம். அந்த பாட்டெல்லாம் இருந்திருக்கவே முடியாது. அந்த மாதிரி தாவீதுடைய அனுபவங்கள் வாழ்க்கையில இல்லைன்னா, சில நேரத்துல தேவனுடைய பராமரிப்பு நமக்கு ரொம்ப குழப்பமாக நமக்கு இருக்கலாம். தாவீதுக்கு இருந்த மாதிரி அதான் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் விசுவாசத்தோடு நம்ம அதை பார்க்கும் போது, எல்லாம் அறிந்த தேவன், எல்லாம் அறிந்த தேவன் அவர் ஒரு மிஸ்டேக்கும் செய்ய மாட்டார். எல்லையற்ற அன்புல தன் பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் அந்த பிள்ளைகள் ஒரு கண்ணீரும் அவசியம் இல்லாம சிந்த விடமாட்டார். அதான் நம்ம நம்புறோம் இல்லைங்களா. நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்கள் எல்லாமே, தாவீதுக்கு அடுத்தடுத்துக்கு வர கஷ்டங்கள் எல்லாத்துலயுமே காணாத கடவுளுடைய கரம் அவரை நடத்தி போறதை நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையிலயும் அதேதான். சில நேரத்துல ஆண்டவர் நம்மள மறந்துட்டாரா, நம்மளை கைவிட்டுட்டாரா, அவரை நம்ம ஃபீல் பண்ண முடியலையே அப்படின்னு நம்மளுடைய வனாந்திர அலைச்சலுக்களும் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம் இல்லைங்களா. சில நேரங்கள்ல சோர்வுகள், சில நேரங்கள்ல பிரச்சனைகள். அந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்ம உணர்றமோ உணர்லையோ நம்மளோடு தான் இருக்கிறார், நம்மளை நடத்தி தான் இருக்கிறார். அது தாவீதுடைய வாழ்க்கை ரொம்ப தெளிவாக பார்க்கிறோம். சரி, ஓகே. இந்த 23வது அதிகாரத்தில் நம்ம கடைசியாக பார்த்தது, தாவீது வந்து கியேலா அப்படின்ற நகரத்தை பிலிஸ்தியர்கிட்ட இருந்து காப்பாற்றினார். அந்த காப்பாற்றின பிறகு அந்த மக்கள்லாம் ரொம்ப நன்றியில அவர் மேலே இருந்த பற்றில், இப்படி ஒரு உதவி செய்தாரேன்னு சொல்லி தாவீதை வரவேற்று அவரை இன்வைட் பண்ணி தங்கள் கூட இருக்கும்படிக்கு, தாவீதும் தன்னுடைய மக்களும் கூட இருக்கும்படி வரவேற்கிறாங்க. அவர் தாவீது அவர்களெல்லாம் நம்பி வர்றார், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு சொன்ன உடனே தாவீது அதை நம்பி வந்த உடனே இதை சவுல் கேள்விப்பட்டு அவரை தாக்க வரார். தாக்க வரும்போது தாவீதுக்கு அந்த ஆசாரியன், அந்த ஆசாரியனோடு இருந்த அந்த உரியம் தும்மும் என்ற ஆண்டவருடைய ஞானத்தின் ஒரு ஆக்சஸ் இருந்ததுனால அவர் வந்து சவுல் வருவாரா அப்படின்றது தெரிஞ்சு கொண்டு, சவுல் வரும்போது இந்த கியாலா மக்கள் தன்னை காட்டி கொடுப்பாங்களான்னு, காட்டி கொடுப்பாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், போன வாட்டி நம்ம படிச்சது, காட்டி கொடுப்பாங்கன்ன உடனே அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டார். அதுதான் நம்ம போன வாட்டி முடிச்சிருக்கிறோம். மீண்டுமாக இந்த அது 14வது வசனத்தோடு 13வது வசனத்தோடு முடிகிறது. மீண்டுமாக தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்தை என்ன பார்க்கிறோம், ரெண்டு தலைப்புல இதை பார்ப்போம். ஒன்று வந்து யோனத்தானுடைய உற்சாகப்படுத்துதல், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். யோனத்தானுடைய உற்சாகப்படுத்துதல். ரெண்டாவது தப்பிக்க வைக்கும் கற்பாறை, தப்பிக்க the rock of escape. இது ரெண்டு தலைப்புல இந்த பகுதியை நம்ம பார்த்து யோசிச்சுப்போம். தாவீதுடைய மைண்ட நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மெல்லாம் இதெல்லாம் எவ்வளவு எமோஷனலா அவரை பாதிக்கும் நம்ம யோசிக்கிறது. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாவே போதும் ஐயோக்கியோ தலைமையில கை உட்காந்துக்கிறோம். இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் நெஞ்சமா கஷ்டம். ஓடி சாமியல் கிட்ட ஓடினாரு, சாமியல் கிட்ட இருந்து யோனாத்தன் கிட்ட ஓடினாரு, அபிமல கிட்ட போனாரு, அங்க இருந்து தப்பிச்சு தேசமே வேணான்னு சொல்லி ஆர்டிஸ்ட் கிட்ட போனாரு, அங்க போய் உயிருக்கு வந்துருச்சு ஆபத்துன்னு பைத்தியக்கார மாதிரி நடித்து அங்கிருந்து தப்பித்து வந்து அடுலம் கேவ், அடுலம் என்ற கவிக்குள்ள ஒரு அடைக்கலம் புகுந்தாரு. அங்கதான் கொஞ்சம் செட்டில் ஆகி 400 பேர் தன்னோடு சேர்ந்து வராங்க. அங்க வந்து செட்டில் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் கியாலாக்கு ஒரு ஆபத்து, அங்கிருந்து நியூஸ் வருது அவங்களை காப்பாத்தணும்னு சொல்லி அங்கிருந்து அவங்களை காப்பாத்த போறாரு. எவ்வளவுதான் தாவீதுக்கு விசுவாசம் இருந்திருந்தாலும் அவருக்கும் உணர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அவர் எப்படி ஃபீல் பண்ணி இருப்பாரு. ஊரெல்லாம் அவரை துரோகி, ஒரு தீமையான மனுஷன், அவர் மனைவி எடுத்து வேற எவனுக்கோ கொடுத்துட்டு குடும்பத்துல இருந்து அவரை பிரிச்சுட்டாங்க, எந்த உறவுகளும் அவருக்கு இல்ல, நல்ல வசதியாக அரண்மனையில இருந்தவர் இப்ப கரடு முரடான ஒரு கொகை கெபிக்குள்ள வாழுகிற ஒரு நிலைமை. கேலா மக்கள் அவரை காப்பாத்தினவுன்னு எப்படி இருந்துச்சு சீன். அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி கடன் பட்டு எங்களை இப்படி காப்பாத்தினீங்களே, எங்களுக்கு வளத்தெல்லாம் காப்பாத்தினீங்களே, அவரை கட்டி பிடிச்சி நன்றி செலுத்தி இதெல்லாம் செஞ்சு எங்க கூட இருங்க நாங்க உன்னை பார்த்துக்கிறோம்னு சொல்லி வரவேற்றாங்க. ஆனா என்னாச்சு, ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார், இந்த கேலா மக்கள் அவரு காட்டி கொடுத்துருவாங்க சவுல் வரும்போது. வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு ரொம்ப குத்துறது, ரொம்ப வேதனை ஏற்படுத்துறது ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, நன்றி கேட்டுத்தான் இல்லைங்களா. நம்ம உயிரையே ரிஸ்க் எடுத்து ஒருத்தரை காப்பாத்துறோம், அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறோம்னா அவங்க போய் நம்ம உயிரை அழிக்கிறதுக்கு பாக்குவாங்கன்றது வந்து அந்த அனுபவம் வந்து ரொம்ப நமக்கு தூக்கம் கூட வராம போயிடும், ரொம்ப வேதனை நமக்கு கொடுக்கும், நன்றி கெட்டத்தனும். அத இந்த நன்றி கெட்ட ஜனங்கள் கியாலா மக்கள் செய்யறத பாக்குறோம். இப்போ அடிலம் கேவ் பாதுகாப்பா இருந்துச்சு, அந்த 400 பேர் சொன்னாங்க இங்க இருந்து பாதுகாப்பான இடத்துல நம்ம போயிட்டோம்னா மத்த நமக்கு எங்க பாதுகாப்பு இருக்க முடியும். நாங்க ஆனா அந்த ஊரை காப்பாத்தணுமே சொல்லி அந்த கேவ்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. இப்ப என்ன எங்கதான் போவார் அவரு, படுலம் கேவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இந்த மக்கள் கேலா மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, எங்கதான் போகுது. இந்த வசனம் 13வது வசனம் என்ன சொல்லுது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, டேவிட் அண்ட் ஹிஸ் மென் 600 பேர் கேலாவை விட்டு மூவிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், ஒருவர் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ எங்கெங்கெல்லாம் பதிய முடியுமோ மனித குமரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை அப்படின்ற நிலைமை தான் எங்களுக்கு வந்துருச்சு. எங்கேயுமோ போக பாதுகாப்பு இல்லை, எங்கதான் போக முடியும், எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோன்னு மூவிங் ஃப்ரம் ஒரு இடத்துல இருந்தா மாட்டிக்கும் ஒரு இடத்துல எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்களேன். 14வது வசனத்துல அந்த வசனம் என்ன சொல்லுது, தாவீது சவுல் வந்து தாவீதை கொல்ல அனுதினமும் தேடுகிறான் அப்படின்னு தாவீதுக்கு தெரிய வந்துச்சு. ஏன் தெரியாதா இது வரைக்கும், ஏன் இங்க தெரிய வந்துச்சுன்னா அது ரொம்ப இப்பதான் அவர் உணர ஆரம்பிக்கிறார், அது அதனோட பாதிப்பை உணர ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நாளும் சவுலுக்கு தூக்கமே வரல, தாவீத வேட்டையாடி கொல்லணும்னு பாக்குறாரு உயிர் போற வரைக்கும். அங்க இருந்து எங்க போறாருன்னா ஜிப்ன்ற வனாந்திரத்துக்கு போற, இந்த ஜிப் வனாந்திரம் எங்க இருக்கு தெரியுமா, செவக்கடல்னு ஒரு இடம் இருக்கு, தி டெட் சி அப்படின்னு அந்த இடத்துக்கு போற. டெட் சீனா அதை நீங்க படிச்சீங்கன்னா கூகுள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூமியிலேயே மிகுந்த தாழ்வான இடம்னா இந்த டெட் சி தான், தி லோவஸ்ட் பிளேஸ். மத்த கடல்களை விட 10 மடங்கு உப்பு கரைக்கும் அதுல, அந்த சுத்தி எந்த செடியோ மனுஷனோ மிருகமோ எதுவுமே அங்க வாழ முடியாது, அந்த அளவுக்கு உப்புக்க அது யூஸ்லெஸ். அதுதான் செத்த கடல்னு, எது செத்த கடல் எதுக்கு சொல்றது, எதுவுமே வளர முடியாது, எதுவுமே அங்க செழிப்படைய முடியாது. அது என்ன காட்டுதுன்னா தாவீதுடைய ஒரு எமோஷனல் ஸ்டேட், அவருடைய மனநிலைமை வறண்டு போய் மனம் தளர்ந்து போய் அவர் உடம்புல பாதிக்கப்பட்டு இதெல்லாம் அவர் மேல பாதிப்பு வருது. 17வது வசனம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பயந்து போயிருக்கிறார், ரொம்ப பயந்து. இந்த சோர்வான நேரத்தில் என்ன செய்யுது தாவீது, அவருக்கு ஒரு உற்சாகம் வேணும், உற்சாகம் வேணும். சவுல் தன்னை விரட்டுகிறத அதனோட பாதிப்பு ரொம்ப உணர ஆரம்பிச்சு நெருங்கி நெருங்கி சவுல் வந்துகிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, இந்த என் தலையெழுத்துன்னு உலக சில பேர் இந்த மனுஷனுடைய தலையெழுத்துன்னு பார்த்தனா நம்மள தலையெழுத்துன்னு சொல்றதுல ஆண்டவருடைய பராமரிப்புன்றோம். என்ன தப்பு செஞ்சார்? ஒரு நிரபராதி, ஒரு தப்பும் அறியல. மனிதனுக்கும் தேவனுக்கும் என்னுடைய மனசாட்சி எந்த அஃபென்ஸும் செய்யலன்னு ஒரு சுத்த மனசாட்சியோடு இருக்கிற மனுஷன் ஏன் இந்த உயிர் மிரட்டலோடு ஓடணும்? எவ்வளோ கனம் பெற வேண்டிய மனுஷன், ஏன் இந்த தேசத்தில் எவ்வளோ அவமானம்! அந்த தேசத்துக்கு எவ்வளோ பயனாக இருந்திருக்கலாம், பரப்பியாக இருந்திருக்கலாம். அவனை போய் விரட்டி விரட்டி ஊரில் மறைந்து ஓடும்படிக்கு செய்த நிலைமை. தாவீதுடைய வாழ்க்கையில் இதை விட இருளான நேரம் இல்லை, இருளான நேரம் இல்லை. என்னதான் அவர் செய்ய பார்த்தாலும் அவருக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, தனிமை, சத்ருகள் மேல பயம், ஒரு சோர்வு. ஏன் இந்த சூழ்நிலை தாவீதுக்கு? உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி கசப்பான சூழ்நிலையின் மூலமாகத்தான் 10 சங்கீதங்கள் நமக்கு வந்துச்சு. 52 to 59 அதெல்லாமே அவர் எழுதினது. 52 to 59 வரைக்கும் எழுதின சங்கீதம் பார்த்தீங்கன்னா அவருடைய தனிமையில, அவருடைய கசப்புல, அவருடைய சோர்வுல, வேதனையில அவர் எழுதின சங்கீதங்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவர் எழுதின சங்கீதம். யாருமே ஆறுதலுக்கு இல்லை, அப்பா அம்மா இல்லை, மனைவி இல்லை, தனிமை, டிப்ரெஸ்ட். சங்கீதம் 61:8 மை ஹார்ட் இஸ் ஃபெயிண்டிங் அப்படின்னு எழுதுற, என் இருதயம் மயக்கம் அடிச்சு உழுந்திரம் போல இருக்குது. இதயம் ரொம்ப ஸ்ட்ராங். நமக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி வர்றது உண்டு இல்லைங்களா, மூட் ஸ்விங்ஸ். அதாவது ஒரு சோர்வு, நம்ம சொல்றது டிப்ரெஷன். எல்லா தேவ மனிதர்களுக்கும் அப்படி வந்திருக்கு. எலியாக்கு வந்திருக்கு, அவர் பெருசா செஞ்சு சாதி முடிச்ச உடனே. ஏன் பவுலுக்கு வந்திருக்கு, ஏன் அநேக பேருக்கு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ சில நேரத்தில் டிப்ரெஸ்டா இருந்தாரு. அது ரெகுலரா வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம ஆவிக்குரிய சோம்பேறித்தனம்னு சொல்லலாம், சில நேரத்துல பாவம்னு சொல்லலாம், சில நேரத்துல பல காரியங்கள், உடம்பு சரியில்லாம போறது, ஸ்ட்ரெஸ், டயர்ட்னஸ், இந்த மாதிரி சோர்வுகள். தாவீதுக்கு அவருடைய உபத்திரவங்கள் அப்படி வந்திருக்கு. அந்த மாதிரி மனசு தளர்ந்து போய் உடைஞ்சு போய் யாருக்கிட்ட நான் போவேன், என்ன செய்வேன்னு மனசே உடைஞ்சு போகும்போது, உடம்புல பலம் இல்லை, மனசுல பலம் இல்லை, ஆர்டே ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கிற நிலையில சில பேர் நம்ம அப்படி இருந்தோம்னா நம்மளேருந்து சிக்னல் போகுது, அவர்லேருந்து சிக்னல் போகுது. சில நேரங்களில் இந்த மூவிஸ்லாம் பார்ப்போம், ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு யாராவது பேஜா, ரொம்ப பேர் ரொம்ப நெருங்கி இருந்தாங்கன்னா, ஓர் உயிர் ரெண்டு உடல் அப்படின்னும் போது ஒருத்தருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்றுச்சுன்னா இன்னொருத்தருக்கு அது ஃபீல் ஆகும் இல்லைங்களா. அது எவ்வளோ உண்மையோ தெரியல. சில நேரத்தில் யாராவது நம்ம இரும்பணும் ஏதாவது ஆச்சுன்னா, ஓ எங்கள் அம்மா நினச்சி பார்க்குறாங்க போல இருக்கு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தாவீதுக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்கிறதுன்னு தெரிஞ்சு ஒருத்தருக்கு அது ஃபீல் ஆகும், அவருடைய சொந்த உயிர் நண்பர் இல்லைங்களா. யோனத்தானுக்கு அது தெரியும், ஓர் உயிர் ஈர் உடல் என்ற மாதிரி யோனத்தானுக்கு அந்த சிக்னல் போகுது. அவனுக்கு தூக்கம் வரல, ஏதோ என் நண்பனுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அது பார்த்தோன்னா சடனா தாவீது இந்த சோர்புல, கண்ணீர்ல, தனிமையில ஒருவேளை அழுதுகிட்டு இருக்கலாம், கண்டெல்லாம் தண்ணி வந்துகிட்டு இருக்கலாம், தூரத்துல இருந்து யாரோ வர்றது அவருக்கு தெரியுது, ஒருவேளை சவுல் வராரா கொள்றதுக்கு கத்தி எடுத்துன்னு கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு பார்த்தோன்னா, ஆஹா, அவருக்கு கண்கொள்ளா காட்சி, தன்னுடைய உயிர் நண்பர் வரார். ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சுக்கிட்டு அவர் தோல் மேல கைய போட்டுக்கிட்டு ஓன் அழுகுற ஒரு ஆறுதல் காட்சி பாக்குறோம் பாருங்களேன். என் உயிர் நண்பன் வரார், அந்த அந்த மங்கி போன கண்களுக்கு என்ன ஒரு காட்சி, உயிர்ப்பிக்கிற காட்சி மாதிரி. அவருடைய நண்பர் யோனத்தான் வரார், அவரை பார்த்ததே, அப்பா உன்னை பார்த்ததே ஒரு பெரிய ஆறுதல் அப்படின்ற மாதிரி. அந்த யோனத்தான் எங்க இருந்து வராரு? அரண்மனையிலிருந்து வர்றார். யோசிச்சு பாருங்க, தாவீது இருக்கிற இடமோ சவுல் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறார், சவுலுக்கு கிடைக்கல, ஆனா யோனத்தான் தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டார். செங்கடலா இருக்கிற ஆபத்தான காட்டு காட்டு இடங்கள்ல அந்த பிரின்ஸ் வர்றார். பிரின்ஸ் வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் ரீஜன் அது, வந்து செங்கடல் இடத்துல தன்னுடைய உயிர் நண்பனுக்கு ஒரு ஆறுதல் படுத்தணுமே, பலப்படுத்தணுமே அப்படின்னு. ஒருவேளை இது சவுலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? யோனத்தான் தலையை முதலே ஈட்டியை போட்டு கொல்ல, 20th அதிகாரத்திலேயே கொல்ல பார்த்தாருன்னு பார்க்குறோம் இல்லைங்களா. ஈட்டியை போட்டு கொன்னுடுவார். ஆனால் என்னதான் அது நடந்தாலும் சரி, என் நண்பன் இந்த ஆபத்தில் இருக்கும்போது நான் போகணும் அப்படின்னு போகிற ஒரு உண்மையான நண்பனை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நண்பர்கள் ரொம்ப கஷ்டங்க. எல்லாரும் சொல்லலாம் நான் உயிர் நண்பன் உயிர் நண்பன். இந்த மாதிரி ஒரு குட்வில்லோடு எந்த விதமான பொறாம இல்லாம உனக்கு நல்லது நடந்தா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிற நண்பர்கள், அப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைச்சாங்கன்னா அது பெரிய கிஃப்ட் வாழ்க்கையில். அப்படியெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். எல்லார் இதயத்திலையும் மஞ்சம் இருக்குன்ற மாதிரி எல்லாருடைய இதயத்துல பொறாம கோபம் ஒருத்தர் ஒருத்தர் மேல எரிச்சல் தான். உண்மையான நண்பர்கள் கிடைக்கிறது கஷ்டம். யோனத்தான் பாருங்களேன், அப்பொழுது சவுலின் குமாரன் ஆகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தினான். நடுநடுங்கிற தாவீதுடைய கை, இன்னுமே தள்ளாடுகிற தாவீதுடைய கையை பிடிச்சி தேவனுக்குள் பலப்படுத்தினான், திடப்படுத்தினான். இந்த அதிகாரத்துக்கு ஒரு கீவேர்டே கை. பாத்தீங்கன்னா அடிக்கடி வரும் பாருங்களேன், 7வது வசனத்தில் தேவன் சவுல் சொல்றார், தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்றாரு. 11வது வசனத்தில் கியாலா மக்கள் என்னை சவுல் கைக்கு ஒப்பு கொடுப்பாரா. 20வது வசனத்தில் தாவீதை அந்த ஜிப் மக்கள் சொல்றாங்க, உம்முடைய கைக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த அதிகாரம் முழுவதுமா பார்த்தோம்னா இந்த சவுலுடைய கை தான் ஓங்கி நிக்கிற மாதிரி வருது. சவுலுடைய கை ஓங்கி நிக்கிற மாதிரி வருது. இங்க யோனத்தான் தாவீதுடைய கை ஆண்டவருடைய கையில வச்சு, அப்பா எங்க அப்பா சவுலுடைய கை ஆளல, நாம் ஆராதிக்கிற யெகோவா நம் பிதாவுடைய தேவனுடைய கை தான் எல்லாரையும் ஆளுது அப்படின்னு அதை பலப்படுத்துறாரு. பாருங்களேன், ஒரு ஃபைனஸ்ட் ஃப்ரெண்ட் தாவீது. பேஜார்படாத, எந்திரி, ஏன் சோர்வா இருக்கிற அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்ல, தாவீதுடைய தாவீதுக்கு பலப்படுத்தி ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை ஞாபகப்படுத்தி, இவன் கஷ்டமா இந்த சூழ்நிலை உனக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் நீ ராஜாவாகுவ, ஆண்டவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு அவரை பலப்படுத்துகிறார். பாருங்களா அவருடைய என்கரேஜ்மெண்ட் என்னென்ன, பயப்படாத அப்படின்றார் இல்லைங்களா. அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா அஞ்சு காரியத்தை செய்யறார். பயப்படாத, ஏன் பயப்பட வேண்டிய சூழ்நிலை, பயந்து போயிருக்கிற சூழ்நிலை சவுல். ஏன் தாவீது சவுல்கிட்ட இருந்து இனிமே தப்பவே முடியாது. சவுல் அறிவிச்சிருக்கிறாரு, தாவீத புடிச்சிட்டு வரவங்களுக்கு பெரிய கிஃப்ட், தாவீதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாப அழிச்ச மாதிரி உங்களை அழிச்சிருவேன், பயங்கரமா அழிச்சிருவேன், பெரிய கிஃப்ட். அதனால தாவீதுக்கு ரொம்ப பயந்திருக்கிற ஒரு சூழ்நிலை. ஜோனதான் சொல்றாரு, பயப்படாத பயப்படாத, எங்க அப்பா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவர் வெற்றி அடைய மாட்டார். அது மாத்திரம் இல்ல, அவர் ஆறுதல் பலப்படுத்துறார். எதன் மூலமாக, ஆண்டவருடைய தவறலுக்காத வாக்கு தத்தங்களை வச்சு. சூழ்நிலை என்னதான் இருக்கலாம்ப்பா, ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை நினைச்சுப்பார். ஆண்டவர் உன்னை ராஜா வாக்குவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், அதை நம்பு, அதை நம்பு. என்கரேஜ் பண்றது மாத்திரம் இல்ல, அவர் ராஜா, ஃபியூச்சர் ராஜாவா இருக்கும்போது நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நீ ராஜாவா இருக்கும்போது உனக்கு நெக்ஸ்ட் ஆளா நான் தான் இருப்பேன், இது ஒரு ரகசியமே இல்ல, எங்க அப்பாவுக்கும் தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அவரை பலப்படுத்துறாரு. பாருங்களேன், ஒரு என்கரேஜ்மெண்ட், பெரிய என்கரேஜ்மெண்ட். சில நேரங்களில் இந்த என்கரேஜ்மெண்ட் நம்மளும், இது பரிசுத்தாவினுடைய ஒரு கிஃப்ட் தெரியுமா, த மினிஸ்ட்ரி ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அது எல்லாருனாலையும் செய்ய முடியாது, அதை நம்ம செய்யணும். இந்த மாதிரி சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் போய் என்கரேஜ் பண்றது, போய் என்கரேஜ் பண்றது. பாருங்களேன், கடவுள் வந்து சில நேரங்களில் உபத்திரவங்கள்ல, சில நேரத்தில் மனிதர்கள் தள்ளாடி போலாம், அவங்க கையை பிடிச்சி ஆண்டவருடைய கை மேல வைக்கிற மாதிரி, ஆண்டவர் கையை பிடிச்சிக்க ஸ்ட்ராங்கா இருப்போம். ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார் அப்படின்னு போராடுறவங்களுக்கு என்கரேஜ் பண்றது ஒரு பெரிய கிஃப்ட். நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து இந்த இது ஒரு இப்படி ஒரு என்கரேஜ் பண்றவருக்கே ஒரு பேர் இருக்கும், த சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் ஒருத்தர் பேர் இருந்துச்சு, யார் தெரியுமா அவர் பேர் என்ன? தமிழ்ல வந்து ஆறுதலின் மகன் நினைக்கிறேன், ஆறுதலின் மகன் அப்படின்னு பர்னபாஸ்க்கு அந்த பெரிய பேர். பர்னபாஸ்னு புதிய ஏற்பாடு சபையில் அவர் இருந்தாரு, அவர் பர்னபாஸ்க்கு ஆறுதலைன்னா எல்லாரையும் பயங்கரமா என்கரேஜ் பண்ற கிஃப்ட் அவருக்கு இருந்துச்சு. என்ன ஒரு அற்புதமான மனுஷன் தெரியுமா, ஜோனத்தான் மாதிரி தான் அவரு கூட. அவர் வந்து இப்போ ஊழியம் செய்யலாம், மிஷினரிக்கு போகலான்னு பவுலையும் பர்னபாஸும் அனுப்புன்னு சொல்லும் போது, பர்னபாஸ் தான் மெயின் லீடரா போகணும், அவர் கூட ஒரு துணையா போறதுதான் பவுலா இருந்துச்சு. போய் அவங்க அந்த ஊழியத்தை செய்யும் போது ஊழியம் போக போக என்ன பாக்குறாரு பர்னபாஸ் பரிசுத்தாவி பவுலை தான் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறத பாக்குறாரு. ஆனா ரொம்ப அனுபவம் ரொம்ப இது யாருக்கு இருந்துச்சு பர்னபாஸ் தான் இருந்துச்சு. ஆனா அவர் பாக்குறாரு பவுலத்தான் ஆண்டவர் ரொம்ப பயன்படுத்துறதுனால அதை அவர் உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு சவுலுக்கு பவுலுக்கு சப்போர்ட் பண்றவரா மாறிட்டார். அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப அரிது என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு அதே மாதிரிதான் இங்கேயும் பாக்குறோம். யோனத்தான் தான் ராஜாவாகணும், தான் தான் ராஜகுமார். ஆனா அவங்க அப்பா செஞ்ச பாவத்தினால அவர் நிராகரிக்கப்பட்டா தாவீது ராஜா வாக்குறாருன்னா அது சுயநலம் இல்லாம ஏற்றுக்கொண்டு தாவீத சப்போர்ட் பண்ற குணம் அருமையாக பார்க்கிறோம் பாருங்க. அதே ஆபிசா இங்க இருக்கிறத பாக்குறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் என்கரேஜ்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஏன்னா சபையில அநேக பேர் அநேக நேரத்துல பாவங்கள்னால சோதனைகள்னால வியாதினால சோர்வடைஞ்சு போலாம். தாவீது மாதிரி சோர்ந்து மன உடைஞ்சு போலாம். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சர்ச்சாக நமக்கு இருக்க வேண்டிய ஒரு இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அவங்கள போய் தேவனுக்குள்ள அவங்க கையை பலப்படுத்த முடியுமா? ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை சொல்லி அவங்கள திடப்படுத்த முடியுமா? அது நமக்கு இருக்கணுங்க. பாருங்களேன், அது ஒரு கட்டளையா 1 தெசலோனிக்கர் 5:14 கொடுக்கப்பட்டிருக்கு.
மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லா இடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள்.
பாருங்களேன், திடனற்றவர்களை தேற்றுங்கள் வந்து என்கரேஜ் த ஃபெயிண்ட் ஹார்ட்டட், என்கரேஜ் த ஃபெயிண்ட் ஹார்ட்டட், அதான் நமக்கு சொல்லப்படுது. என்கரேஜ் அது மாதிரி என்கரேஜ் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் பர்னபாஸ் மாதிரி யோனத்தான் மாதிரி தளர்ந்து போனவர்களுக்கு நம்ம என்கரேஜ் பண்ற ஒரு ஒரு வரம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கிஃப்ட், கிஃப்ட் ஆஃப் தி ஸ்பிரிட் இல்லைங்களா, அதை நம்ம கேட்கணும். அது யோனத்தான் கிட்ட இருந்து பார்த்து படிச்சுக்கிறோம். ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் என்கரேஜ்மெண்ட். பாருங்களேன், அவர் வந்து என்கரேஜ் பண்ணது வந்து சோர்படையாதுப்பா, பேஜாராகாதுப்பா அப்படின்னு அவர் முகஸ்துத்தி பாடி ஒன்றும் சொல்லலை. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை காமிச்சு சூழ்நிலையே பார்த்துக்கிட்டு இருந்து சோர்வடைந்த தாவீதை ஆண்டவரை பார்க்க வைத்து அவரை உற்சாகப்படுத்தினார், அவரை பலப்படுத்தினார். அதைத்தான் நம்ம செய்யணும் இல்லைங்களா. அதான் என்கரேஜ்மெண்ட்டுடைய சீக்ரெட். ஓகே, அது முடிஞ்சு இப்போ அவர் போறாரு. அந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, யோனத்தான் திருப்பி என்கரேஜ் பண்ணிட்டு அவர் திருப்பி போயிடுறாரு. ஆனால் தாவீது தொடர்ந்து அந்த காட்டில் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ 19-20 வரைக்கும் என்ன பார்க்குறோன்னா, ஒரு தப்பிக்க வைக்கும் கற்பாறை, தப்பிக்க வைத்த கற்பாறை. இப்ப தாவீது வந்து ஆறுதல் அடைந்தாரு. ஆனா எந்திரிச்ச உடனே அவர் பிரச்சனைகள் மாறல. ஆனா அவர் அந்த பிரச்சனைகளை நிச்சயமாவே வித்தியாசமான கோணத்தில் சந்திச்சிருப்பார். ஏன்னா ஆறுதல் அவர் அடைஞ்சிருக்கிறார் பாருங்களேன், வித்தியாசமான கோணத்தில். இப்ப என்ன பண்றாரு தாவீது, அந்த ஜிப் வனாந்திரத்துல அவர் இருந்துகிட்டு இருந்தாரு. அந்த ஜிப் வனாந்திரம் வந்து ஜிப்ன்ற ஊரு, ஜிப்ன்னு தான் அவர் தமிழ்ல, ஜிப்ன்ற ஒரு கிராமம் வந்து யூதா கோத்திரத்துக்கு சேர்ந்தது. யூதா கோத்திரத்துக்கு சேர்ந்தது. தாவீது எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர், பெத்லேஹேம்ல இருக்கிற யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர். இவர் என்ன நினைச்சாரு, தன்னுடைய மக்கள் தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் தானே, கோத்திர ஆளுங்க தானே, அவங்க தானே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால அந்த ஜிப்ன்ற ஊர்ல இருக்கும்போது அவரை காட்டி கொடுக்க மாட்டாங்க, அவருக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, தாவீது இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பா அவர் இருப்பார். அவர் 400 பேர் எங்கெல்லாம் தாவீது இருக்காரோ மற்ற பேர் பிலிஸ்தியர்கள் வந்து தங்களை அடைச்சு ஒடுக்காத படிக்க ஒரு பாதுகாப்பா இருப்பார். அதனால தங்க மக்களோடு இருந்தாங்க, இருந்தார். ஆனா என்ன ஆச்சு, இந்த நன்றி கட்ட தங்களுடைய சொந்த ஜனங்களே சவுல் அவங்கள மிரட்டல, ஒன்னும் கேட்கல, தாங்களா சுயமாக போய் தாவி இதை காட்டி கொடுக்க சவுல் கிட்ட போறாங்க. அதான் பாக்குறோம் பாருங்களேன், ஒரு எந்த ஒரு ரிவார்டும் இல்லை, சுயமாக போய் 21 வசனத்துல பார்த்தோம்னா தாவீது எங்க இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். தாவீது எங்க அந்த ஓரேஷ் என்ற இடத்துல தானே மறைந்து இருக்கிறார். நீங்கள் வந்து அவனை பிடித்து கொள்ளுங்கள், உங்கள் கைக்கு நாங்கள் அவனை ஒப்பு கொடுப்போம். பாருங்களேன் என்ன ஒரு துரோகிங்க, அதை ஒப்பு கொடுப்போம் அப்படின்றாங்க நன்றி கெட்ட விதத்தில். சவுல் வந்து அதுக்கு என்ன சொல்றார் 21 வசனம்,
அதற்கு சவுல் நீங்கள் என்னே தய வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா.
பாருங்களேன் என்ன ஒரு பாஷ, அவர் செய்யறதே கொலகாரத்தனம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சவுல் வந்து பேசுற பேச்சு பாருங்களேன், சில பேர் வந்து பேசுற பேச்சு எந்த வாக்கு தத்துவத்தினால தாவீது ஆறுதல் அடைகிறாரோ அதே வாக்கு தத்துவத்தினால சவுலும் ஆறுதல் அடைகிறார். அதான் ஆச்சரியம். இன்னும் இதே பார்த்தீங்கன்னா 7 வசனத்துல கர்த்தர் அவனை என்னுடைய கைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்றார். ஏன்னா ஒரு அதிசயம், ரெண்டு மனிதர்கள் ஆப்போசிட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா அது ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, சவுலம் என்ன நினைக்கிறாரு, நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறேன். ஏன், ஆனா ஒரு மனுஷன் தன்னுடைய விருப்பத்தை செஞ்சுக்கிட்டு இது ஆண்டவருடைய சித்தம்னு நினைச்சுக்கிறார் சவுல். ஆண்டவர் தாவீதை என் கைக்கு ஒப்பு கொடுத்தார், ஆனா உண்மையாவே ஆண்டவருடைய சித்தத்தை செய்யல, தன் விருப்பத்தை செஞ்சு. எவ்வளவு ஒரு மாயமாலமான வார்த்தை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு விரோதமாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை காட்டி கொடுக்க வந்திருக்கிறாங்க இந்த மக்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இதுதான் தேவனுடைய நாமத்தை வீணில் வணங்காது இருப்பாயாக. இதுதான் ஆண்டவருடைய நாமத்தை வீணா யூஸ் பண்றது, நம்முடைய சொந்த சுயநலத்துக்கு யூஸ் பண்றது, நம்ம விரும்பின காரியத்துக்கு யூஸ் பண்றது. இட்ஸ் வெரி ராங். அது செய்யறத பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, இவர் என்ன சொல்றாரு, சரி உடனே போவோம் அடைப்போம் அப்படின்னு இல்லாம இவர் கொஞ்சம் உஷாராயிட்டார். போன வாட்டி கியாலாக்கு போய் அவர் தப்பிச்சு போயிட்டார் இல்லையா, அதனால இப்ப என்ன ஒரு இப்ப திருப்பி போய் போய் வெறுங்காயில வர முடியாது. அதனால நீங்க போய் நன்றாக ஆராய்ந்து எக்ஸாக்டா அவன் இருக்கிற லொகேஷன், தப்ப முடியாத இடத்துல அவன் எப்போ இருக்கும் போது எனக்கு இன்டிமேஷன் கொடுங்க, அந்த நேரத்தில் நான் வந்து அவன் யூதால எந்த மூலையில இருந்தாலும் சரி நான் அவனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அது மாத்திரம் இல்ல, அவன் மகா தந்திரசாலி, ஜாக்கிரதையா இருங்க, அவர் உயிரை அவர் காப்பாத்திக்கிறதுக்கு தந்திரசாலி, அவர் ரொம்ப தந்திரசாலி, அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றாரு. சவுல் தாவீது என்ன பண்ணுவார் யோசிச்சு பாருங்களேன், தன்னுடைய மக்கள் இப்பதான் அடுலம் கேவ்ல இருந்து கியாலாக்கு வந்தாரு, கியால இருந்து ஒரு ஒரு இடத்துல போய் கடைசியில தன்னுடைய மக்கள் அப்படின்னு ஜிப் வனாந்திரத்துக்கு வந்தா அங்கேயும் தன்னை காட்டி கொடுக்கற மாதிரி வந்துச்சு. இப்ப என்ன இருந்தா அங்க இருந்து தப்பித்து போய் மாஹோன் வனாந்திரத்துக்கு போற. இதெல்லாம் முக்கியமான படங்கள் பைபிள்ல, நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வனாந்திர அலைச்சல்கள், தாவீதுடைய வனாந்திர அலைச்சல்கள், அடுலம் கேவு, ஜிப்பு வனாந்திரம், மாஹோன் வனாந்திரம், இங்கெல்லாம் அவர் போயிட்டு வர. அவர் போயிட்டு வரும்போது இங்க என்ன நடக்குது, இங்க தான் எக்ஸாக்டா அவர் மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே சவுலோ தன்னுடைய மக்கள் எல்லோரும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஆர்மி புறப்பட்டு வருது. இப்பெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஹெலிகாப்டர் வியூ, அந்த ட்ரோன் வியூ இருந்தா இந்த காட்சி ரொம்ப நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க, தாவீதும் தன்னுடைய மக்கள் ஒன்னும் தெரியாம அந்த தப்பிச்சோன்னு சொல்லி மவுன் வனாந்திரத்தை ஒரு மலைங்கிட்ட இருக்கிறாங்க. அவங்க திடீர்னு எந்திரிச்சு பார்த்து எந்த அளவுக்கு எக்ஸாக்டா நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க எந்திரிச்சு பார்த்து தப்புறதுக்குள்ள அவங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதோ, அவங்களை சுத்தி சவுளுடைய ஆர்மி சூழ்ந்து வந்துருச்சு. தப்பிக்க முடியாதபடிக்கு எல்லாம் சுத்தி வந்துட்டாங்க ஜிப்புடைய இன்ஃபர்மேஷன், அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்னால. இப்ப தாவீது தப்பிச்சு ஓடணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, மலையை சுத்தி ஒரு மலை வருதாங்க, அதான் அந்த தப்பிக்கும் பள்ளத்தா கற்பாறை, தப்பித்து ஓடலான்னு இவர் இப்படி ஓடிக்கிட்டு இருக்காரு. சவுலுடைய ஆர்மி இப்படி வந்துகிட்டு இருக்காங்க, பெரிய மலை. ஒரு பக்கம் தாவீத அவரோடு இந்த மனிதர்கள், இன்னொரு பக்கம் சவுல் அவருடைய ஆர்மி தப்பிச்சு வந்துகிட்டே இருக்காங்க. ஒருவேளை சவுல் என்ன பண்ணிருக்கலாம், ரெண்டு பக்கமும் அவங்கள இது பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்மியை அனுப்புறாரு ரெண்டு பக்கமும். இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் முகமுகமா தரிசிக்கிற ஒரு நேரம், பின்தொடர்ந்து நேரம் கொஞ்ச நேரம் தான் உழுந்துட போறார் தாவீது, மாட்டிக்க போற. இந்த பக்கம் ஒரு ஆர்மி வருது, அந்த பக்கம் ஒரு ஆர்மி வருது, சவுல் அவங்க எல்லாம் கவர் பண்ணிட்டு வர்றாங்க, கிட்ட வந்துட்டாங்க, இன்னும் க்ளோஸ் கொஞ்ச நேரம் தான். எல்லாம் தப்புறதுக்கு எல்லா வழியும் போச்சு, தப்புற வழியே இல்லை. அவருக்கும் சவுலுடைய ஆர்மிக்கும் தாவீதுக்கும் நடுவுல ஒரு கற்பாறை தான் இருக்கு, கற்பாறை தான் இருக்கு. சைட் சைட்ல போயிட்டே இருக்கிறார், மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் சில மூவிஸா எடுத்தோம்னா ஐயோ நெயில் பைட்டிங் டென்ஷன், ஐயோ வந்துட போறாரா, ஐயோ என்ன ஆக போகுது நெக்ஸ்ட்ன்ற மாதிரி. ஒருவேளை தாவீதை நமக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா ஐயோ இதை நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்னு சில பேர் கண்ணை மூடிக்குவாங்க. ஏன் சவுலு வந்து தாவீதை பார்த்தாரு, தன்னோடு இருக்கிற 400 பேரை பார்த்தாரு, பசியில பாஞ்ச சிங்கம் மாதிரி பாஞ்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி, தாவீது தலைய மாத்திரம் இல்லை, அங்க இருக்கிற 400 பேர், அவங்களோடு இருந்த பிள்ளைகள் மனைவிகள் ஒருத்தரை விட மாட்டான் இல்லையா. ரத்த வெறி பிடிச்ச சவுல் கிட்ட வந்தாச்சு, இன்னுமே அடிக்கிற ஒரு நிலைமையில வரும்போது என்ன நடக்குது, ஒரு நெயில் பைட்டிங் சீரியல்லாம் காட்டும் போது அப்படியே கண்ணை முடிக்கலான்னும் போது, சவுளுடைய திட்டம் நிறைவேற போதா அப்படின்னு வரும்போது, இதெல்லாம் சீரியல் எடுத்தாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த சீன்ல ஒரு ஸ்டாப்பை வச்சு தொடரும் அப்படின்னு வச்சிருவாங்க இல்லைங்களா, அடுத்த வாரம் நம்ம வரணும். ஆனா இங்க பாருங்களேன் என்ன நடக்க போகுது, தாவீது மாட்டி அழிய போறாரா அப்படின்னும் போதுதான் நமக்கு ஒரு ஒரு ரகசியம் என்ன தெரியுது, இந்த நேரத்துல தாவீது ஒரு ஜபத்தை பண்றார். யோசிச்சு பாருங்களேன், இந்த நேரத்துல தாவீது ஒரு ஜபத்தை பண்றார். அந்த ஜபம் தான் 54வது சங்கீதம். நிக் மூமெண்ட், உயிர் போகுது, இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் என் உயிர் அழிய போகுது, இந்த பக்கம் ஆர்மி அந்த பக்கம் ஆர்மி நடுவில் மாட்டிட்டு இருக்கோம், நோ எஸ்கேப். அந்த நேரத்தில் தாவீது ஒரு ஜபத்தை பண்றாரு. அந்த ஜபம் பாருங்களேன் தமிழ்ல வருது, சே வேற ஒண்ணுமே இல்ல. ஆரம்பிக்கும் போதே என்ன 51:1 எப்படி ஆரம்பிக்குது, தேவனே ஆண்டவரே சேவ் மீ ஓ காட், சேவ் மீ ஓ காட். அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கு பாத்துருக்கு, அது இருக்கா தமிழ்ல என்ன இருக்கு,
தாவீது கந்தரிடத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறான் என்று சவுலுக்கு சொன்னபோது நெகினோக்கில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்க.
அந்த நேரத்துல அவர் செஞ்ச ஜிப்பூரார் போய் சவுலுக்கு அறிவிச்சு சவுல் விரட்ட வரும்போது அவர் பண்ண ஜெபம், என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, சேவ் மீ ஓ காட், என் ஜபத்தை கேளும் ஆண்டவரே, என் வார்த்தைகளை கேளும் ஆண்டவரே, ஆங்கார பிடித்தவர்கள் என்னை தாக்குறார்கள், இரக்கம் இல்லாம என்னை கொல்லையும் வரார்கள் ஆண்டவரே, எனக்கு எந்த உதவியும் இல்லை ஆண்டவரே, நீரே என்னுடைய அடைக்கலம், நீரே எனக்கு உதவி, நீர்தான் என்னை காக்குறவர், என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. கியாலா ஊரே நம்பி பிரயோஜனம் இல்லை, இந்த ஜிப்பூர் சொந்த கோத்திரத்தாரு நம்பி புரோஜனல், அவங்க என்ன காட்டி கொடுத்துட்டாங்க ஆண்டவரே, சவுலும் தன்னுடைய மனிதர்களும் ரத்த வெறியோடு என்ன அழிக்க வராங்க, என்னுடைய அடைக்கலம் நீர் ஒருவரே, எனக்கு உதவி செய்யக்கூடியவர் நீர் ஒருவரே அப்படின்னு ஜபம் பண்றார். பாருங்களேன் அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் காப்பாற்ற போறாரா, இன்னொரு செகண்ட்ஸ் தானே இருக்கு, எப்படி காப்பாற்ற முடியும் ஆண்டவர்னால, முடியுமா அவர்னால, இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் தானே இருக்கு, எப்படி காப்பாற்ற முடியும் ஆண்டவர்னால, என்னன்னு செஞ்சு காப்பாற்ற முடியும். ஒரு பூகம்பத்தை வர வச்சிருக்க முடியாதங்க, பூகம்பத்தை வர வச்சிருக்கலாம், சவுலும் அவருடைய மனிதர்களுக்கு எல்லாரும் குருடாக்கி இருக்கலாம், என்னென்னவோ ஆண்டவர் பண்ணியிருக்க முடியும். ஆனா அவருடைய ஸ்டைல் ஸ்டைலா காப்பாத்தணும், காப்பாத்தணும் என்னது மாதிரி ஸ்டைலா காப்பாத்துறாரு தெரியுமா, தாவீதுடைய சத்ருக்களை வைத்தே தாவீத காப்பாத்துறார். தாவீதுடைய பரம சத்ருக்கள் யாரு, பிலிஸ்தியர்கள். அந்த பிலிஸ்தியர்களை வைத்தே தாவீத காப்பாற்றுற ஒரு ஸ்டைல பாருங்களேன், ஆண்டவர் செய்யறது அவர் குறித்த ஸ்டைல்ல, அவர் என்னென்னவோ செஞ்சிருக்கலாம், அந்த ஜபத்துக்கு பதிலாக பிலிஸ்தியர்கள் சவுல் கிட்ட வர்றதுதான், இன்னும் ஒரு 15-20 செகண்ட்ஸ்ல வந்துட முடியும், அங்க இருந்து ஒரு சத்தம், சவுல் ராஜாவே சவுல் ராஜாவேன்னு மூச்சடிச்சுக்கிட்டு ஒருத்தன் ஓடி வர, சவுல் ராஜாவே. 27வது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஒருவன் ஒரு ஆள் சவுலினிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பிலிஸ்தியர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றார். சீக்கிரம் வாங்க ராஜா, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இல்ல, இன்னொரு செகண்ட் விட்டா பிடிச்சிடலாம் அவங்க, அங்க பிலிஸ்தியர்கள் படையெடுத்து வந்திருக்கிறாங்க, சீக்கிரம் வாங்க ராஜா அப்படின்றாங்க. சவுலுக்கு அதை பத்தி தான் அக்கறை இல்லையே, சவுல் கியாலாவெல்லாம் அட்டாக் பண்ணும்போது சும்மா தானே இருந்தாரு. அவரு என்ன அக்கறை இல்லையானா எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் சீரியஸ் யோசிச்சு பாருங்களேன். அதுல என்ன போட்டிருக்கு, ஆதலால் சவுல் தாவீதை தொடர்கிறதை விட்டு திரும்பி பிலிஸ்தியரை எதிர்க்கும்படி போனான். அந்த சிச்சுவேஷன் எவ்வளவு கிரிட்டிக்கல்னா ஒரு செகண்ட வேஸ்ட் பண்ண முடியாது இன்னுமே சவுல். அந்த அளவுக்கு ஆபத்து வந்து சவுல் உடனே இன்னொரு 10 seconds பிடிச்சிடலாம் தாவீதை. பிடிக்கிற நேரத்தில் ஆண்டவர் அங்க ஒரு ஆபத்தை வர வச்சு காப்பாத்தி, நிக்கு மூமெண்ட்ல காப்பாத்தி சவுல் பின்தொடர்ந்து போறார். பின்னாடி இருந்த தாவீதோ 400 ஆட்களும் அவங்களுக்கு பிடுங்கும்போங்களும் பெருமூச்சு அப்பாடா அப்படின்னு மூச்சு விட்ட மாதிரி விட்டுதான் அதே சங்கீதம் அங்க ஒரு 5வது வசனத்தோடு நிறுத்தினார் தாவீது. ஆனா அந்த சங்கீதத்தை சவுல் போன பிறகு முடிச்சார். பாருங்களேன் என்ன 7வது வசனத்துல என்ன போட்டிருக்கு, 6:7 54:6-7
உற்சாகத்துடன் நான் உமக்கு
பலியிடுவேன்
கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது.
ஏன்
அவர் எல்லா நேரத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில்
என் கண் அவர் என்னை எல்லா நெருக்குதலை நீக்கி என்னை விடுவித்தார் இல்லைங்களா. நான் கூப்பிட்டேன் அவரை, நிக் மூமெண்ட்ல கூப்பிட்டேன், அந்த நேரத்தில் என்னை நீக்கி என் நெருக்குதல் இருந்து என்னை நீக்கி என்னை விடுவித்தார். யாருங்க நம்ப முடியும், சவுல் தாவீதை கொல்லும்படி கிட்ட வந்துட்டாரு, நெருங்கி வந்துட்டார். அந்த நேரத்தில் பிலிஸ்தியருடைய தாக்கத்தினால் பின்வாங்கி போக வேண்டிய ஒரு நிலைமை, யார நம்ப முடியும். கடவுளுக்குரிய ரிசோர்சஸ் எக்கச்சக்கம், அவர் இப்படித்தான் காப்பாத்துவாருன்னு இல்லை, சில நேரங்களில் கடைசி மூமெண்ட்ல கூட ஒரு ஸ்டைலா அவரால் காப்பாத்த முடியும். அப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். யோசிச்சு பாருங்களா, நம்ம யாருமே யூகம் பண்ணாத படிக்கு, நம்ம யாருமே எதிர்பாராத படிக்கு அவர் காப்பாத்த முடியும். அது எந்த அளவுக்கு விசேஷம்னா இஸ்ரவேல் சரித்திரத்துல அங்கிருந்த அந்த கற்பாறைக்கு பேரே வந்துச்சு. என்ன பேர், சேலா அமா அமாலேகோத், சேலா அமாலேகோத்தின் பேர் அந்த கற்பாறைக்கு. அப்படின்னா என்ன, த ராக் ஆஃப் எஸ்கேப், தப்பிக்க வைக்கும் கற்பாறை, தப்பிக்க வைக்கும் கற்பாறை. நெருக்கும் ஆபத்து உயிர் செகண்ட்ஸ்ல இருக்கும் போது தன்னை காப்பாத்தினத மறக்கவே முடியாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்க அந்த பேர், அந்த கற்பாறைக்கே ஒரு பேர் வச்சாங்களாம், தப்பிக்க வைக்கும் கற்பாறை. எவ்வளவு இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். அந்த நிமிஷத்துலதான், ஏன் அந்த நிமிஷத்துலதான் பிலிஸ்தியர் அவங்களை வந்து தாக்கணும். அந்த தாக்கியிருந்தாலும் சரி, அந்த மெசஞ்சர் வந்து கரெக்டான டைமுக்கு அங்க விட்டுருக்கணும். இல்ல இந்த ராஜா எங்க போய் சுத்திக்கிட்டு இருக்கிறான்னு அந்த மெசஞ்சருக்கு எப்படி தெரியும், எங்கப்பா ராஜான்னு அவர் விசாரிச்சு வந்து சில நேரத்துல ரைட் எடுங்க லெப்ட் எடுங்க நம்ம வீட்டுக்கு அட்ரஸ் சொல்றதுக்குள்ள உயிர் போயிருது. சில பேர் கொரியர் ஆளுங்க வரும்போது இவன் அந்த ராஜாவை கண்டுபிடிக்க ரைட் எடுக்கிற பதில் லெப்ட் எடுத்து போயிருந்தா 10-15 seconds போயிருக்குமே. கரெக்டா நிக் மூமெண்ட்ல வர்றதுக்கு காரணம், பிகாஸ் அ காட் இஸ் அ காட் ஆஃப் ப்ராவிடன்ஸ், நம்முடைய தேவன் பராமரிப்பின் தேவன், ஒவ்வொரு நிமிஷமும் கால்குலேட் பண்ணி நம்மளை காப்பாற்றக்கூடியவர், அந்த நேரத்தில் வர வச்சிருக்கிறார். பாருங்களேன், எங்கேயாவது அந்த மெசஞ்சர் போயிருந்தா ஆபத்தில் மாட்டி அழிஞ்சிருக்கலாம் இல்லைங்களா, தாவீது செத்துருக்கலாம் அந்த நேரத்தில். நம்ம வாழ்க்கையிலையும் எத்தனையோ ஒரு பெரிய நேர் கண்ணேருக்கா ஒரு ஆபத்து வந்துட்டா தான் ஐயோ குய்யோன்னு நம்ம கத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது, ஆண்டவர் நம்மளை காப்பாத்தினாரு. ஆனா நூற்றுக்கணக்கான விதங்கள்ல, காணாத விதங்கள்ல ஆண்டவர் நம்மளை காப்பாத்திட்டு வர்றாரு நமக்கு தெரியுமா. எத்தனை காப்பாற்றும் தப்பிக்கும் கற்பாரியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னாடி நின்று வராரு நமக்கு தெரியுமா. எனக்கோ ஒரு நாள் வந்து கஷ்டம் வந்துருச்சுன்னா ஐயோ குய்யோன்றோம், ஆனா எத்தனையோ நாட்கள் கஷ்டம் இல்லாமல் நம்ம காப்பாற்றி வந்தவர் அவர் தான் தப்பிக்க வைக்கும் கற்பார். எத்தனை ஆபத்து எத்தனை விபத்து எத்தனை பிரச்சனைகள் நம்மளை காப்பாத்திருக்கலாம், காண முடியாத அவருடைய கரங்கள் நம்மளை காப்பாத்திருக்கலாம். எவ்வளவு நன்றியா நம்ம இருக்கணும் இல்லைங்களா. அந்த தேவன் தான் நம்மளையும் நடத்தி வரார், அந்த தேவன் தான் நம்மளையும் நடத்தி வர. அங்க இருந்து பாக்குறோம் தாவீது அங்க இருந்து போய் எங்க போனாரு, கடைசி வசனம் படிங்க,
தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு எங்கேரியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினார்.
இதெல்லாம் முக்கியமான இடங்கள். வாடுலம்ல இருந்து கியாலா, கியாலா இருந்து ஜிப்புடைய வனாந்திரம், ஜிப்புடைய வனாந்திரம் மாகோனுடைய வனாந்திரம், அதுக்கப்புறம் என்கெடி, என்கெடின்ற வனாந்திரம் அங்க வந்து அவர் தங்குறார். இதுல நம்ம பாக்குறோம், இதுல பல பாடங்கள் நமக்கெல்லாம் இருக்கு. ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த பாடங்களை எடுத்து நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன பாடத்தை நம்ம படிச்சுக்கிறோம் இந்த 29 அதிகாரத்துல, த கிங் ஆஃப் குட் டைம்ஸ்னு மல்லியாக்கு பேர் உங்களுக்கு தெரியுமா? கிங் ஆஃப் குட் டைம்ஸ் அப்படின்னா நல்ல காலங்களின் ராஜா அவர் தான். ஆனா இப்போ இப்போ நினைச்சா அந்த கிங் ஆஃப் பேட் டைம், அவருக்கு இருக்கிற பேட் டைம் எதுவுமே இல்லை. இந்தியா அவர் ஜெயிலில் போடணும்னு பார்க்குது, பல நாடு அவர் ஜெயிலில் போடணும்னு பார்க்குது. கிங் ஆஃப் குட் டைம்ஸ் நம்மளை அப்படி ஆண்டவர் நம்ம அப்படி நினைச்சுக்க கூடாது. இஸ் த காட் ஆஃப் குட் டைம்ஸ், வெறும் நல்ல டைம் நல்லதா வசதி இருக்கும்போது நம்ம பிரச்சனையே இல்லாத போது தான் அவர் கடவுள். நம்ம கஷ்டம்லாம் வந்துட்டா அவர் கடவுள் இல்லை. நமக்கு கஷ்டங்கள் வர்றதுக்கோ அவர் தான் காரணம், அவர் தான் தேவன், அவர் தான் அதை ஆளுகிறார். அந்த கஷ்டங்கள் வருகிற நேரத்திலே நம்ம என்ன நம்பணும், ஆர் காட் அவர் தான் ஆளுகிறார், அவர் தான் கண்ட்ரோல்ல இருக்கிறார். நம்ம கஷ்டங்கள் வர நேரத்திலே அவர் தான் நம்மளை காத்து வர்றார். நம்ம உணராம இருக்கலாம், அவர் பக்கத்துல இருக்கிறாரோ இல்லையோன்னு தெரியாம உணராம இருக்கலாம்னா, அவர் நிச்சயமா நம்ம இருந்து நடத்துறார். அந்த மாதிரி கஷ்டங்கள் வர நேரத்தில் நம்ம திகில் அடைய வேண்டியதில்லை, ஆண்டவர் பக்கம் திரும்பணும். இதான் பார்த்துக்கணும் பாருங்களேன். அநேக விசுவாசிகள் தாங்க முடியாத கஷ்டம் வந்தவுன்னு அவங்க செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா, வாழ்க்கையே உணர்ந்து போயிட்டு இருக்குது, அந்த நேரத்தில் உதவி செய்யக்கூடிய ஒருத்தரை விட்டு மத போறது, அதை விட ஒரு முட்டாள்தனம் வேற என்ன இருக்க முடியும்? அவர் தானே உதவி செய்ய முடியும், அவர்கிட்ட இருந்து போனா நம்ம எங்க போக முடியும்? அந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல கடவுளுடைய ஜனங்க தேவை, அவருடைய வார்த்தை தேவை, அவருடைய சபை தேவை, அவர் பாடி அவருடைய ஜபம் அவரோடு நெருங்கி இருக்க தேவை. அவர் தானே நமக்கு உதவி செய்ய முடியும், அவர்கிட்ட இருந்து தூரம் போனோம்னா எங்க நமக்கு உதவி கிடைக்கும்? இந்த கியாலா மக்களால் உதவி செய்வாங்க, இந்த ஜிப் மக்களால் உதவி செய்வாங்க, இல்ல கஷ்டமான நேரத்தில் எப்பொழுதும் ஆண்டவர் பக்கம் நம்ம திரும்பணும். நமக்கு பிசாசு அநேக நேரத்துல நம்ம இருதயத்தை சோர்படைக்க வச்சு கஷ்டமான நேரத்துல ஆண்டவர்கிட்ட நம்மளை தூரம் கூட்டு போ பார்க்கும். அந்த சோதனைக்கு எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்களேன். ஆண்டவர் பக்கம் திரும்பணும், அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய நம்ம பார்க்கணும். ஆண்டவர் என்ன செய்யறாரோ அதை செய்ய நம்ம பார்க்கணும். அதான் ரொம்ப பாதுகாப்பான இடம் பாருங்களேன். இந்த உலகத்திலேயே நமக்கு பாதுகாப்பான இடம் எது? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யற ஒரு நிலையில் நம்ம இருக்கணும். அதை விட்டு தூரம் இருந்தானா ஆபத்து, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அருமையான ஆண்டவரே, தாவீதுடைய பயணங்களில் நாங்களும் பயணம் செய்து அவருடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் படிக்க எங்களுக்கு உதவி செய்கிறீர். இதோ ஒரு யோனத்தானுடைய அருமையான ஆறுதலின் ஊழியத்தை பார்க்கிறோம், உற்சாகப்படுத்துதல் ஊழியத்தை பார்க்கிறோம். எங்கள் சபையில் அது எவ்வளவு குறைவா இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருவர் ஒருவரை உற்சாகப்படுத்துகிறதுல சும்மா ஆறுதலாய் பேசுறது மாத்திரம் இல்லை, யோனத்தான் எப்படி தாவீதை உற்சாகப்படுத்தி ஆண்டவருடைய வாக்கு திட்டங்களை ஞாபகப்படுத்தி அவருடைய கரத்தை பலப்படுத்தி ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய ஊக்கப்படுத்தினார், அந்த மாதிரி நாங்களும் ஒருவரை உற்சாகப்படுத்துகிற மக்களாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை தப்பிக்க வைக்கும் கற்பாறை நீர்தான். எத்தனையோ ஆபத்துகள் எங்களுக்கு வந்து சென்றிருக்கலாம், உம்முடைய அது எங்க கண்ணு கூட தெரியாம இருக்கலாம், அந்த ஆபத்துல எல்லாம் எங்களை காப்பாத்துகிறவர் நீர் ஆண்டவரே. ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டாதான் நாங்க பெருசா விசேஷமா நினைக்கிறோம், ஆனா எத்தனையோ ஒரு சில செகண்ட்ஸ்ல எத்தனையோ பெரிய ஆபத்து எங்களுக்கு வந்திருக்கலாம், அதுல எல்லாம் எங்களை காப்பாத்துகிற தேவன் நீர். அதை அறிந்து நாங்கள் நன்றியா இருக்க உதவி செய்ய மாட்டேங்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்போது தாவீதுடைய ஜபத்தை கேட்டு எப்படி மிகுந்த இக்கட்டான சூழ்நிலையில அவளை விடுவித்தீரோ, எங்களையும் விடுவிக்கிற தேவன் நீர். நாங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளை உம்மை விட்டு திரும்பாமல் உம்மை தொடர்ந்து பின்பற்ற உதவி செய்யும், இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
இதோடு இந்த கூட்டத்தில் முடிவு.